தென்றல் மார்ச் 2013 இதழில் டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதியை பகுதியில் சங்கடம் இருமா பல்ல ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, எனக்கு இரண்டு பிரச்சனைகள். எதை முதலில் எழுதுவதென்று தெரியவில்லை. அப்புறம் நாளாக ஆக எது மனதிற்கு ஒரு பயம் சங்கடம் கொடுக்கிறது என்று யோசித்து பார்த்தேன். என் மாமியாரின் வருகை. அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர். எங்கள் ஊரில் எதை செய்வதற்கும் ஆட்கள் உண்டு. மாமனார் மிகவும் சாது, எதையும் கண்டுகொள்ள மாட்டார். வேலையை முன்னிட்டு அடிக்கடி வெளியூர் போய்விடுவார். மாமியாருக்கு பயந்து கொண்டு அப்படி ஒரு வேலையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சிலர் மறைவில் பேசிக்கொண்டதை நான் ஒருமுறை அங்கே சென்ற போது கேட்டிருக்கிறேன். அம்மாவின் எழிலேயே இரண்டு பிள்ளைகளும் பெண்ணும் வளர்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கையிலேயே என் கணவர் தன் அம்மாவை எதிர்த்து செய்த ஒரே காரியம் என்னை கல்லூரியிலேயே காதலித்தது. இங்கே எம்எஸ் செய்ய வந்த போது என்னை திருமணம் செய்ய அனுமதி கேட்டிருக்கிறார் என் கணவர். நான் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவள் என்ற அதிர்ச்சியை விட 5 வருடம் தன்னிடமே தன் மகன் காதலை மறைத்து வைத்து விட்டான் என்ற கோபம்தான் அதிகம். சமூகத்தில் தன்னை தலைகுனிய வைத்து விட்டது போன்ற அவமானம். எங்கள் வீட்டில் இதெல்லாம் சகஜம். என் அப்பா அம்மா சம்மதித்து, ஆனால் இரு குடும்பத்தினரும் அருகில் இல்லாமல் இங்கேயே சிம்பிளாக திருமணம் செய்து கொண்டோம். இவருக்கு அம்மாவுடன் பேச்சுவார்த்தை இல்லை. எங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அதற்கும் மாமியார் மசியவில்லை. அப்பா தங்கை தம்பி பரவாயில்லை, அம்மாவின் சுபாவம் தெரிந்ததுதானே என்பது போலத்தான் சகஜமாக இமெயில் போனில் செய்தி பரிமாறிக்கொள்வார்கள். 2 வருடத்துக்கு முன் என் நாத்தனாரின் கல்யாணம் நடந்தது. அப்போதுதான் புது வேலையில் சேர்ந்திருந்தேன். ஒரே ஒரு வாரம்தான் விடுப்பு. கையில் சின்ன குழந்தை இருந்தாலும் சமாதானம் செய்து கொள்ள இதுதான் வாய்ப்பு என்று நெட்டி முட்டி கிளம்பி போனோம். 3 நாள் சென்னையில், 2 நாள் அவர்கள் ஊரில். பிடி கொடுக்காமல் தான் பேசினார். நான் எந்த விதத்தில் குறைந்து போய்விட்டேன் என்று எனக்கும் ரோஷம் வந்தது. அதிகம் பட்டுக்கொள்ளாமல் கிளம்பி வந்து விட்டேன். என் கணவரிடம் கோபத்தை கொட்டி தீர்த்தேன். 2 வருடமாக அம்மாவுடன் நான் நாள் கிழமைகளில் பேசுவதை தவிர்த்தேன். அவ்வப்போது என்னை பற்றி அவர் விசாரிப்பதாக என் கணவர் சொல்வார். என் நாத்தனார் திருமணம் முடிந்து மே மாதத்தில் இங்கு வந்துவிட்டாள். இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். என் மாமியார் பிரசவத்துக்கு வரப்போவதாக கேள்விப்பட்டேன். போன வாரம் என் கணவர் திடீரென்று அம்மா இங்கே நம்முடன் 2 மாதம் இருக்க வரப்போவதாக சொன்னார். நானும் சரி என்றேன். ஏப்ரல் மேயில் தயாராக இரு என்றார். முதலில் குழப்பமாக இருந்தது. அந்த சமயம் என் நாத்தனார் டெலிவரி சமயம். அப்புறம்தான் தெரிந்தது அவளுடைய மாமனார் மாமியாரும் வரப்போவதாக திட்டம் என்று. அதனால் என் மாமியார் தன் பயண திட்டத்தை மாற்ற கௌரவம் இடம் கொடுக்காததால் எங்களுடன் வந்து இருக்க தீர்மானித்து விட்டார். அவருக்கு பிறருடன் அட்ஜஸ்ட் செய்து கொள்வது கஷ்டம். என் நாத்தனார் என்னிடம் மனம் திறந்து பேசினாள். மாமியாரை வரக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு நான் கொடுமைக்காரி இல்லை. என் கணவரோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அம்மாவுடன் பழைய பாசத்தை கொண்டு வர நினைக்கிறார். எனக்கோ அவர்கள் வருவதை நினைத்தாலே நடுங்குகிறது. சுபாவம், பழக்க வழக்கங்கள் எல்லாமே நாங்கள் வேறு விதம். அவர் மடிய ஆசாரம் பார்க்கும் சமூகம். கொஞ்சம் வெடுக்கென்று பேசுவார். அதிகம் கௌரவம் பார்ப்பார். மரியாதை அதிகம் எதிர்பார்ப்பார். பண விஷயத்தில் ரொம்ப சாமர்த்தியம். யாரும் அவரை ஏமாற்ற முடியாது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் கணவருக்காகவாவது அவரை நன்றாக கவனித்துக் கொள்ளத்தான் ஆசைப்படுகிறேன். அசைவ உணவு வேண்டுமானால் சமைக்காமல் இருக்கலாம். மற்றபடி அவருடைய குணாதிசயங்களுக்கு எப்படி ஈடு கொடுத்து உறவை சுமூகப்படுத்துவது என்று தெரியவில்லை. இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதியே, சில விஷயங்களை எதிர்பார்த்து விட்டால், சில விஷயங்களை புரிந்து கொண்டு விட்டால் உறவுகளை காப்பாற்றிக் கொள்வதில் அவ்வளவு பயமோ கஷ்டமோ இருக்காது. நான் கீழே கூறியுள்ளது போல யோசித்து பாருங்கள். வருவது மாமியார், வயதில் பெரியவர், கணவரை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர உழைத்தவர். கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் செய்வதில் தவறில்லை. அதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். அவர் உங்களிடத்துக்கு வருகிறார். உங்களை எதிர்பார்த்துதான் 2 மாதம் இருக்க வேண்டும். வீட்டுக்கு வந்த பிறகும் சில நாட்கள் தன் மகன் மூலம்தான் தனக்கு வேண்டியதை கேட்பார். எவ்வளவு நாள் அப்படி இருக்க முடியும்? நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் உங்களிடம் தோழமையை ஆரம்பிப்பார். இல்லாவிட்டால் மன நெருடல் தொடரும். உங்களுக்கு இருக்கும் ஸ்டேட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் அவருக்கும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே. அவர்தான் உங்களிடம் பாராமுகமாக இருந்திருக்கிறார். மனதில் சிறிது குற்ற உணர்ச்சி இல்லாமல் போகாது. நீங்கள் நினைக்கும் அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தையோ கோபத்தையோ இப்போதும் காட்டுவார் என்று சொல்ல முடியாது. நீங்கள் வேலைக்கு போவதால் அவருடன் ஒரு நாளில் இருக்கப் போவது சில மணி நேரம் மட்டுமே. குழந்தை ஒருவன் இருக்கிறான் உங்களுக்கு பாலமாக. நீங்கள் உங்கள் மாமியாரை பப்ளிக் ஃபிகர் என்று குறிப்பிட்டீர்கள். அரசியலா, சமூக சேவையா, கல்வி பணியா, கோவில் பணியா என்று தெரியவில்லை. இருந்தாலும் அதிகார துணியில் அந்த பதவியிலிருந்து பேசுபவர்களுக்குள்ளும் ஒரு குழந்தைத்தனமும் தங்களை பிறர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கமும் இருக்கும். நீங்கள் வயதில் சிறியவராக இருந்தாலும் அந்த குழந்தைத்தனத்தையும் ஏக்கத்தையும் அடையாளம் கண்டு கொண்டால் உங்கள் உறவு நன்றாக பலம் கூடும். உங்களை பற்றி உங்கள் மாமியார் இழிவாக பேசியிருக்கலாம். அது ஒரு தாயின் ஏமாற்றம். கோபமாக உங்களை குறிப்பார்த்திருக்கிறது. எல்லோருக்குமே வாழ்க்கையில் வீட்டு ஜன்னல்களை கதவுகளை திறந்து வைத்து வெளியுலக காற்றை சுவாசிக்கும் அனுபவம் கிடைப்பதில்லை. இழுங்கிய கண்களோடு குறுகிய கலாச்சாரம் வழியாக வெளியே பார்க்கும் போது வீட்டு மனிதர்களை தவிர எல்லோருமே அந்நியர்கள்தான். அந்நியோன்யம் காட்ட முடிவதில்லை. பழக பழக பழக்கங்கள் மாறும். அந்த தாயின் கோணம் குணம் வழியாக ஒருமுறை உங்களை பார்த்து விடுங்கள். அப்புறம் அவர் உங்களை எப்படி நடத்தினாலும் உங்களை பாதிக்காது. கணவர் வீட்டை சார்ந்த மனிதர்கள் 2 மாதம் தங்க ஏற்பாடு செய்யும் போது மனதில் சங்கட உணர்ச்சி நேரத்தான் செய்யும். இந்த சங்கட உணர்ச்சி தான் உங்களை ஒரு மனிதராக இனம் கண்டுகொள்ள உதவுகிறது. மாமியார் நான் போன போது சரியாக நடத்தவில்லை, இப்போது இது என் வீடு, இதன் சட்டத்திட்டங்களுக்கு அடங்கித்தானே போக வேண்டும், வந்துவிட்டு போகட்டும் என்ற இருமாப்பில் நீங்கள் இருந்தால் இந்த பகுதிக்கு நீங்கள் எழுதியிருக்க மாட்டீர்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் குட் லக். வாழ்த்துக்கள். டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.